ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம் பதம் 14. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். சர்வம் மே தாரிதம் மன்னே யம் அம்பதசி கேசவம், நஹி தே பகவான் வியக்தம் விதுர்தேவன் தானவஹ. சர்வம் மே தாரிதம் மன்யே யம் அம்பதசி கேசவம், நஹி தே பகவான் வியக்தம் விதுர்தேவன் தானவஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வக்தித்துவத்தை அறிய முடியாது. ஓம ஜான திமிரந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிங் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சுன்னவாதி பாஷாத்த தேச தாரணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம் பதம் 14 இருக்கும். இந்த மனித சமுதாயம் நம்மளை எப்படி திசை திருப்புகின்றது, குறிப்பாக இந்த ஆங்கிலேய கல்வி முறை, இந்த அறிவியல் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் எப்படி நம்மளை திசை திருப்புகின்றது அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் சேரும் சகதியாக இருக்கின்றது, இதே போல் நீங்கள் வாழாதீர்கள் அப்படின்னு, எந்த வாழ்க்கையை நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த வாழ்க்கையை நீங்கள் சேரும் சகதியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள். மக்கள் அருமையாக கிராமப்புறத்தில் இயற்கையான காற்றை சுவாசித்து கொண்டு, நல்ல நீருடன், நல்ல பச்சை பசேர் என்று இருக்கின்ற விவசாயத்தை செய்து கொண்டு, பசுமாடு பராமரித்து கொண்டு அழகாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே வந்தார்கள். இந்த ஆங்கிலேய கல்வி முறையும் நம்மளுடைய சமுதாயமும் எப்படி திசை திருப்பி விட்டது என்றால், இந்த கிராமப்புற வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையைப் போல, மனிதர்கள் நீங்கள் எல்லோரும் இதை விட்டுவிட்டு பட்டணத்துக்கு செல்லுங்கள், அங்கே சென்று கஷ்டப்படுங்கள் என்று நம்மளை கூறிக்கொண்டே இருக்கின்றது. அழகான ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு மீனவர் நதிக்கரைக்கு அவருடைய சிறிய படகை வைத்து கொண்டு மீன் பிடிக்க சென்றார். அப்படி மீன் பிடிக்க செல்லும் பொழுது, மீன் பிடித்து கொண்டு வருகின்றார், வரும் பொழுது பல சுற்றுலா பயணிகள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே பல சுற்றுலா பயணிகளில் சுற்றுலா பயணிகள் மிகவும் பட்டம் படித்த, எம்பிஏ படித்த, சிறந்த கல்லூரியில் பட்டம் படித்த சில சுற்றுலா பயணிகள், அவர்கள் மிகவும் செல்வந்தனர்கள், வியாபாரத்தில் மிகவும் வல்லுநர்கள். அவர்கள் இந்த மீனவனை பார்த்து கேட்கின்றனர், உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த மீனை பிடிப்பதற்கு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மீனவன் சொல்கின்றார், சிறிது காலமே எடுக்கும், சிறிது காலமே இந்த மீனை பிடிப்பதற்கு சிறிது நேரமே எடுக்கும் என்று சொல்லும் பொழுது, அப்போ இந்த சுற்றுலா பயணிகள் கேட்கின்றனர், அப்போ நீங்கள் ஏன் இன்னும் அதிகப்படியான மீனை பிடிக்கக்கூடாது என்று கேட்கும் பொழுது, இல்லை ஐயா, இது போதும் எனக்கு, இந்த மீன் நான் எவ்வளோ பிடித்திருக்கின்றனோ அது எனக்கு போதும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த சுற்றுலா பயணிகள், இல்லை 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 இல்லை, நாங்கள் எம்பிஏ சிறந்த கல்லூரியில் படித்தவர்கள், நாங்கள் எங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நாங்கள் மிகவும் வல்லுநர்கள், எங்களுக்கு பலவிதமான யுத்திகள் தெரியும் எப்படி வியாபாரம் செய்வது என்று, அதனால் நீ இது போன்ற நேரத்தை நீ சேர்ந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, சரி நீ இந்த மீனை சிறிது மீனை பிடித்து விட்டு மீதி நேரத்தை நீ என்ன செய்வாய் என்று கேட்கும் பொழுது இந்த மீனவர் சொல்கின்றார், நான் அருமையாக எனது கிராமப்புறத்தில் இருக்கின்ற குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் குழந்தைகளுடனும் விளையாடி கொண்டு பக்தி செய்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்கின்றார். அப்போ இல்லை இல்லை, நான் உங்களுக்கு வியாபாரத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன், இதுபோல நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொல்லி இந்த பட்டம் படித்த சுற்றுலா பயணிகள் சொல்கின்றனர், நீங்கள் இது நிறைய மீனை பிடிங்கள், நிறைய மீனை பிடித்து அதிகப்படியான மீனை பிடித்து கொண்டே இருங்கள், நீங்கள் நிறைய உழைக்க வேண்டும், நீங்கள் நிறைய உழைத்து நீங்கள் வந்து நிறைய மீனை பிடிக்க வேண்டும், நிறைய மீனை பிடித்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது சிறிய படகை வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து ஒரு பெரிய படகை வாங்கலாம் என்று இந்த சுற்றுலா பயணிகள் சொல்ல, அதுக்கப்புறம் நான் வாங்கிய பிறகு என்ன செய்வது என்று இந்த மீனவன் கேட்கின்றார். அப்போ சொல்கின்றார்கள் மறுபடியும், நீங்கள் வந்து பெரிய படகை வாங்குங்கள், மிக படகை வாங்கி அதுக்கப்புறம் அதிகமாக கடினமாக உழையுங்கள் 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 என்று சொல்லி, ஒரு படகு, இரண்டு படகு, மூன்று படகு, நான்கு கப்பல், இது போன்ற பெரிய பெரிய படகுகள் மற்றும் கப்பல்களை நீங்கள் வாங்கி அதிகப்படியான மீனை பிடிங்கள், அதிகப்படியான வியாபாரத்தை செய்யுங்கள் அப்படின்னு என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கப்புறம் ஐயா அப்படின்னு இந்த மீனவர் கேட்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பெரிய படகுகள் பெரிய பெரிய கப்பல்களை வாங்கி அதுக்கப்புறம் இந்த கிராமப்புறத்தில் இருந்து விட்டு நீங்கள் நகரப்புறத்திற்கு சென்று அங்கே வந்து ஒரு அலுவலகத்தை அமைத்து கொள்ளுங்கள், அலுவலகத்தை அமைத்து கொண்டு அங்கே பலவிதமான வேலைக்காரர்கள் பலவிதமான மக்கள் உங்களுக்கு வேலை செய்ய வருவார்கள், அப்பொழுது வந்து பலவிதமான வந்து கப்பல்களை நீங்கள் வாங்கி பெரிய வியாபாரம் செய்யுங்கள், பெரிய வியாபாரம் செய்து இது போன்ற வந்து உள்நாட்டில் வியாபாரம் செய்யாமல் உங்களுடைய பிடித்த மீன்களை எல்லாம் வந்து அயல் நாட்டுக்கு நீங்கள் அனுப்புங்கள், அயல் நாட்டுக்கு நீங்கள் அனுப்பும்போது பலவிதமான பணம் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு என்று சொல்லுகின்றார். கோடிக்கணக்கான பணம் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் மிகவும் செல்வந்தனார்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த மீனவர் கேட்கின்றார், சரிங்க ஐயா, இதை செய்வதற்கு நான் வந்து என்னோட கிராமப்புறத்தை வந்து விட்டுவிட்டு நகரப்புறத்திற்கு வந்து அங்கே வந்து அதிகப்படியான மீனை பிடித்து 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 அதெல்லாம் வியாபாரம் செய்து ஒரு கப்பலிலிருந்து இரண்டு கப்பல், மூன்று கப்பல், அதுக்கப்புறம் படகு, இது போன்று செய்து நான் அலுவலகத்தை திறந்து பலவிதமான மக்கள் எனக்கு வேலை செய்வார்கள், நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிவிடுவேன் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், சரி இதற்கெல்லாம் எவ்வளோ காலம் எடுக்கும் என்று இந்த மீனவர் கேட்கின்றார். அப்போ இந்த பட்டம் படித்தவர்கள் சொல்கின்றார்கள், இதற்கெல்லாம் சுமாராக 20-25 வருடங்கள் ஆகும் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த மீனவன் கேட்கின்றான், நான் இப்பொழுது 20-25 வருடங்கள் கழித்து நான் மிகவும் செல்வந்தனர் ஆகிவிட்டேன், எனக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு கீழே வேலை பார்ப்பார்கள், நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன், இதற்கப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இதற்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிவிடலாம், நீங்கள் வந்து ஓய்வெடுத்து கொள்ளலாம், திரும்பவும் நீங்கள் உங்களுடைய கிராமப்புறத்திற்கு சென்று அங்கே வந்து அழகாக ஓய்வெடுத்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடனும் உங்களுடைய குடும்பத்துடனும் உங்களுடைய நண்பர்களுடனும் நீங்கள் பொழுதை அருமையாக வந்து கழிக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த மீனவர் சொல்கின்றார், ஐயா மன்னிக்கவும், நீங்கள் சொல்கின்றீர்கள் நான் வந்து அதிகப்படியான நேரத்தை செலவு செய்து மீனை அதிகமாக பிடித்து இது போன்ற 20-25 வருடங்கள் கஷ்டப்பட்டு நான் வந்து அதிகப்படியான பணம் சேர்த்து திரும்பவும் எனது கிராமப்புறத்திற்கு வந்து நான் வந்து குழந்தைகளுடனும் என்னுடைய மனைவிகளுடனும் என்னுடைய குடும்பத்துடனும் நண்பர்களுடன் விளையாடச் சொல்கின்றீர்கள், அதைத்தானே ஐயா நான் இப்போ செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வந்து இந்த மீனவன் சொல்கின்றார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, இருக்கிறதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவதை போல இந்த சமுதாயம் நம்மளை திசை திருப்பி கொண்டே இருக்கின்றது. இந்த மீனவன் எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் மீனை பிடிப்பார், அதுக்கப்புறம் வந்து அருமையாக வாழ்ந்து கொண்டு வந்தார் அவருடைய கிராமப்புறத்தில். இந்த பட்டம் பெற்ற சுற்றுலா பயணிகள் மிகவும் கடினமாக MBA அது போன்ற பட்டங்களை படித்து மிகவும் கஷ்டப்பட்டு, நீ அங்கே போ இங்கே போ, இதை செய் அதை செய் என்று சொல்கின்றார்கள். அதுபோல் நம்ம யாரும் இங்கே வந்து பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை. இருந்தாலும் வந்து ஒரு மனிதன் பணம் இருந்தால் மட்டுமே, செல்வம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற கருத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். ஒரு மனிதன் வந்து செல்வந்தனாக கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டுமே சுகமடைய முடியும் என்ற கருத்தை விட்டுவிட வேண்டும். நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதை வைத்து சுகமடைய கற்றுக்கொள்ள வேண்டும், சுகமடைய கற்றுக்கொள்ள வேண்டும். சில நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தில் யுதிஷ்டிர மகாராஜருக்கு சொல்கின்றார், யாரெல்லாம் வந்து அதிகப்படியான பணம் இருக்கின்றதோ அவர்கள் எப்பொழுதும் வந்து பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், பயத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஏன் பயத்தில் வாழ்கின்றார்கள் என்றால், முதல் பயம் அவர்களுக்கு அரசாங்கத்தில் அதிகப்படியான வரியை போட்டுவிட்டால் நம்மளோட பணம் எல்லாம் சென்றுவிடும் என்ற முதல் பயம் இருக்கிறது. இரண்டாவது பயம் என்ன அப்படின்னா, இதை எவ்வாறு பாதுகாப்பது? பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, அதை வந்து முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கே வந்து நம்ம வந்து வங்கியில் வைத்தாலும் இப்பொழுது திருடு நடக்கின்றது, அதுக்கப்புறம் வீட்டில் வைத்திருந்தாலும் திருடு நடக்கின்றது, இதை எவ்வாறு பேணி பராமரிப்பது என்ற பயம் இரண்டாவதாக வருகிறது என்று நாரத முனிவர் சொல்லுகின்றார். மூன்றாவது பயம் என்ன அப்படின்னா, இந்த பணத்தை வைத்து எப்படி நம்மளோட வியாபாரத்தை விரிவுபடுத்துவது என்பதில் அவன் எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டு பயத்திலே வாழ்கின்றான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுகின்றது. அதனால் நம்ம வந்து பணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்க முடியும் இருக்கும் என்பதை விட்டுவிட்டு, நாம் எவ்வாறு வாழ்கின்றோமோ, எவ்வாறு வந்து நிதானமாக வாழ்கின்றோமோ, அந்த வாழ்க்கையை வந்து நம்ம சுகம் அடைய முடியும். பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்மளோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏழையாக இருக்கின்றோமோ, பணக்காரனாக இருக்கின்றோமோ, பிச்சைக்காரனாக இருக்கின்றோமோ என்பது கணக்கு கிடையாது. நாம் வந்து இருக்கின்ற வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம் என்பதில் தான் வந்து இருக்கின்றது. அதனால் இந்த சரித்திரத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நம்ம இருப்பதை வைத்து சுகமடைந்து இருப்பதை வைத்து எவ்வாறு சுகமாக வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அர்ஜுனர் இந்த பதத்தில் கூறுகின்றார், கிருஷ்ணா நீங்கள் கூறியவற்றை எல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். வந்து பகவான் உங்களை பற்றி தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது என்பதை பற்றி இங்கே அர்ஜுனர் குறிப்பிடுகின்றார். இங்கே தேவர்கள் அசுரர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சில பிரபுபாதர் பொருளர்களில் குறிப்பிடுகின்றார். யார் யாருக்கெல்லாம் வந்து பகவானை பற்றி நம்பிக்கை இல்லையோ அவர்களால் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு பகவானை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, பகவானை புரிந்து கொள்வதற்கு நம்பிக்கை மிக மிக அவசியமானது. நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்பிக்கை இருக்கின்றதோ அப்போ மட்டும்தான் பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்பிக்கை இல்லாதவர்களால் வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்ள இயலாது. அதுக்கப்புறம் அசுரர்கள், அசுரர்களை பற்றி சொல்ல தேவையே இல்லை. அசுரர்களால் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பகவானை புரிந்து கொண்டால் அவர்கள் ஏன் அசுரர்களாக இருக்கிறார்கள்? இப்போ பகவானை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் எல்லோருமே வந்து பக்தர்களாகி விடுவார்கள். அவர்கள் அசுரர்களாக இருப்பதற்கு எந்த விதமான காரணம் இல்லை. அவர்கள் அசுரர்களாகவும் நாஸ்திகத்தன்மையாகவும் இருக்கின்றார்கள். ஏன் என்றால் பகவானை அவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தேவர்களுக்கும் அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் சம் வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்கின்றார், அத்வைத்தம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம், பகவானை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினம். பகவானை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அப்படி தேவர்களாலேயே பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாதுங்கும்பொழுது, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் போலி சாதுக்களால் எப்படி வந்து வித்வான்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி சில பிரபுபாதர் கேட்கின்றார். அதனால் இங்கே வந்து அர்ஜுனர் வந்து நீ கூறியவற்றை நான் முழுமையாக ஏற்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, அர்ஜுனர் வந்து பகவானுடைய கிருபையால் புரிந்து கொள்கின்றார். பகவானுடைய கிருபை எப்போ இருக்கின்றதோ அப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனரும் கிருஷ்ணரும் இரண்டு பேருமே வந்து நண்பர்கள். இரண்டு பேருமே நண்பர்களாக இருக்கும் பொழுது அர்ஜுனர் சொல்கின்றார், கிருஷ்ணா என்னோட ரதத்தை எடுத்து செல் இந்த வீரர்களுக்கு நடுவரை வந்து நிப்பாட்டுங்கள் என்று சொல்கின்றார். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சாரதியை போல தேர் ஓட்டுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு தருணத்தில் அர்ஜுனருக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. நான் சண்டை போடுவதா, சண்டை போடக்கூடாதா, சண்டை போட்டால் பாவங்கள் வருமா, மனிதர்களை கொன்றால் பாவங்களை வருமா வராதா, இது போன்ற பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் பொழுது அப்போ சொல்கின்றார், கார்பண்ண தோஷ பகத ஸ்வபாவ. அப்போ சொல்கின்றார், கிருஷ்ணா நான் மிகவும் குழம்பிய நிலையில் உள்ளேன். சேஷ தேகம் சாதி மாம் தொம் பிரபண்ணம். நம்ம இந்த நண்பர்களாகவும் வந்து தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் விளங்காது, நான் உன்னை உங்களை வந்து உங்களிடம் சிஷ்யனாகின்றேன், நீங்கள் எனக்கு எது சரி எது தவறு என்று நீங்களே கூறுங்கள் என்று அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைகின்றார். அதுக்கப்புறம்தான் பகவான் பகவத்கீதையை எடுத்து உரைக்கின்றார். அதுபோல அர்ஜுனரும் எப்படி புரிந்து கொண்டார் என்றால் கிருஷ்ணரின் கிருபையால் புரிந்து கொண்டார். அதுபோல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுகின்றார், நாம் அர்ஜுனரின் சுவடை வந்து பின்பற்ற வேண்டும், அர்ஜுனருடைய திருவடியை நாம் பின்பற்றினோம் அப்படின்னா பகவானை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். பரம்பரையின் மூலமாக ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு. பரம்பரையின் மூலமாக நம்ம வந்து அர்ஜுனரை போன்று பின்பற்றினோம் அப்படின்னா பகவானை பற்றி புரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நம்ம வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினம். தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ நம்பிக்கை இல்லாத மனிதர்களாலேயோ பகவானை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்று இந்த பதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.